பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசித்திருக்கலாம். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிகிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்த வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக செல்லாம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் ஆகும்படி சோமத்து வருகிறோம். காலையிலும் குடமுடைய கிருபை பொறிந்தன வசனங்களை நீ சிந்திக்கும்படியாக கொடுத்த கிருபையிலுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலையிலும் கூட இந்த பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழ்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் என்ற சிந்திக்கும் பொழுதும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து உண்மை மெய்யான முறையிலே ஆராதிக்க நீங்கள் கிருபையும் இருக்கும் பாராட்டின் ஜெபிக்கிறோம். உடைய ஆலயத்திலே உடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும் போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கிருபையும் இருக்கும் பாராட்டும். பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தையாக நாங்கள் கருதி மனம் திரும்புதலுக்கு நேராக நாங்கள் வழி நடத்தப்பட நீர் கிருபையும் இருக்கும் பாராட்டின் மாற்றிருக்கிறோம். நீர் மட்டுமே மகிமைப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ச்சியாக நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்வது எப்படி, கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்கிற மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட 3 முதல் 6 வசனங்களை சிந்திக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழ்கிற மனுஷனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று பவுலின் வாழ்க்கையிலிருந்து நாம் சிந்தித்தோம். இந்த நிருபத்தை குறிப்பா பார்க்கும் பொழுது பவுலின் மற்ற நிருபத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பவுல் தன்னை பற்றி இந்த நிருபத்தில் அதிகமாக பேசியிருக்கிறார். அதனாலதான் பார்க்கிறோம் இந்த நிருபத்தில் நான் என்ற வார்த்தையை 64 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல இந்த நிருபத்தில் தான் எப்படி இந்த சந்தோஷத்தை கற்றுக்கொண்டேன், யார் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன், இந்த ரகசியம் எப்படிப்பட்டது என்பதையும் இந்த நிருபத்திலே அவர் விளக்கி இருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது பவுல் முதலாவது சொல்கிறார், மெய்யான சந்தோஷத்தை உடைய மனிதன் ஜெபிக்கும் குணாதிசயத்தை உடையனாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அந்த ஜெபம் எப்பொழுதுமாக அனைவருக்கும் ஜெபிக்கிறதாக இருக்கிறது, அது சந்தோஷத்துடனே ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாக இருக்கிறது என்று பார்த்தோம். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக வாழ்கிற மனுஷனுடைய குணாதிசயம், அவன் சுவிசேஷ பணியிலே ஐக்கியப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று விவரித்து சொல்கிறார். 3 முதல் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ஐக்கியமானது எப்படிப்பட்ட ஐக்கியம், இந்த ஐக்கியம் கிருபையின் ஐக்கியம், இந்த ஐக்கியம் விசுவாசத்தை மையமாக கொண்ட ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதன் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒன்றிணைக்கப்பட்ட ஐக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் பரிசுத்தாவியினால் சாட்சி பெற்றதாக இருக்கிறது, உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் செயல்படுகிற ஐக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஐக்கியத்தையும் இப்படிப்பட்ட கிருபையும் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஐக்கியத்தில் இருந்து செயல்படும் போது இந்த ஐக்கியம் செயல்படாமல் போய்விடுமோ என்ற பயத்திற்குள்ளாக போய்விடாமல் இயேசு கிறிஸ்துவின் நாள் பிரயந்தமும் அதை நடத்தி வருவார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அந்த நம்பிக்கை நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை இந்த ஐக்கியத்தை இன்னும் அதிகமாக செயல்பட வைக்கிறதாக இருக்கிறது என்ற குணாதிசயத்தை உடைய மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்த பின்பாக இன்றைக்கு 7 வசனத்திலும் 8 வசனத்திலும் தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கும் மனிதனுடைய குணாதிசயத்தை பற்றி பேசுகிறார். முதலாவது 7 வசனத்துல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கும் மனுஷனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். முதலாவது பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் சரியான முறையிலே சிந்திக்கிறவனாய் இருக்க வேண்டும். 7 வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 3-ம் வசனத்திலிருந்து 6-ம் வசனம் பவுல் தன்னுடைய நன்றி அறிதல் ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று பார்த்தோம். 7-ம் வசனத்தையும் 8-ம் வசனத்தையும் குறிப்பாக நாம பார்க்கும் போது அவர் தன்னுடைய ஜெபத்திலிருந்து சற்று விலகி ஒரு முக்கியமான காரியத்துக்கு நேராக தன்னுடைய வார்த்தைகளை திருப்புகிறார் என்று பார்க்கும் இடத்துல என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய இருதயத்தை அந்த பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களை பிலிப்பு பட்டணத்து மக்களை, பிலிப்பு சபை மக்களை தன் இருதயத்தில் சந்தோஷமும் நம்பிக்கையின் மனப்பான்மையோடு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பவுல் தனது நெருக்கமான உறவை அந்த சபை மக்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் அங்க பார்க்கும் 7-ம் வசனத்துல இப்படி நினைக்கிறது. இப்ப இப்படி என்று பார்க்கும் பொழுது 3-ம் வசனத்திலிருந்து 6-ம் வசனத்தில் சொல்லப்பட்ட குணாதிசயங்களோடு அந்த இடத்தில் பவுல் அந்த திருச்சபை மக்களை நினைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த ஐக்கியத்தில் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால், அவர்கள் சந்தோஷமாக அந்த ஐக்கியத்தில் செயல்பட்டவர்களாக இருந்தபடியால், அந்த ஐக்கியத்தில் இணைந்தவர்களாக இருந்தபடியால் அவர்களை குறித்து நினைப்பது அவர்களுக்கு தகுதியாக இருக்கிறது. இப்ப என்ன நினைக்கிறார், இப்ப நினைப்பது என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது அது மற்றொரு வார்த்தையாக இருக்கிறது. அது மூல பாஷையில பார்க்கும் போது அங்க சிந்தனை, சிந்திப்பதை குறித்து பேசுகிறார். தொடர்ச்சியாக இந்த நிருபத்துல 2-ம் அதிகாரம், 2-ம் வசனம், 2-ம் அதிகாரம், 5-ம் வசனம், 3-ம் அதிகாரம், 4-ம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பவுல் சிந்தனையை குறித்து பேசி வருகிறார். இப்போ இந்த இடத்திலும் பயன்படுத்தப்பட்ட மூலமொழியிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, உங்களை பற்றி இப்படி சிந்திப்பது தகுதியாக இருக்கிறது என்றுதான் மூலமொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சிந்தனை என்று கூறும்போது, சிந்தனை என்பது உள்ளான எண்ணம், சிந்தனை என்பது மனப்பான்மை, சிந்தனை என்பது வெளிப்புறமான செயல்களுக்கு ஊக்குவிக்கும் உணர்வாய் இருக்கிறது. அப்ப சிந்தனை என்ற என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு உள்ளான எண்ணமாக இருக்கிறது, அது என்னுடைய மனப்பான்மையாக இருக்கிறது, அது என்னுடைய வெளிப்புற செயல்களை ஊக்குவிக்கும் ஒரு உணர்வாக இருக்கிறது. இந்த நிருபத்துல பவுல் ஒரு நேர்மறையான சிந்தனையை குறித்து பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நேர்மறையான சிந்தனையானது சபையின் ஒற்றுமைக்கும், கிறிஸ்துவை போல் வளர்வதற்கும், தேவையுள்ளவர்களை சந்திப்பதற்கும் வழிவகுக்கிறதா இருக்கிறது. இந்த நேர்மறையான சிந்தனை என்பது பவுல் இந்த நிருபத்துல சொல்கிற சிந்தனையானது, முதலாவது சபையின் ஒற்றுமைக்கும், கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கும், தேவையுள்ளவர்களை சந்திப்பதற்கும் நேராக அந்த சிந்தனை வழிவகுக்கிறதாக இருக்கிறது. ரெண்டு விதமான சிந்தனை இருக்கு, ஒன்னு நேர்மறையான சிந்தனை, ஒன்னு எதிர்மறையான சிந்தனை. இந்த நிருபத்துல பார்க்கும்போது பவுல் நேர்மறையான சிந்தனையை குறித்து பேசி வருகிறார். இந்த நேர்மறையான சிந்தனை ஒற்றுமைக்கும், கிறிஸ்துவை போல் வாழ்வதற்கும், அந்த தேவைகளை சந்திப்பதற்கும் வழிவகுக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, இந்த இடத்துல பார்க்கும்போது தன்னுடைய இருதயத்தை திறந்து அந்த பிலிப்பு பட்டணத்து மக்களிடத்துல பேசுறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை பத்தி எப்படி சிந்திச்சுட்டு இருக்கிறேன், நான் இந்த சபையை குறித்து நான் என்ன விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இவர்களை உங்களை பற்றி சரியான முறையிலே நேர்மறையாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 4-ம் அதிகாரம் 9-ம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன இடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அங்க என்ன சொல்லி தரார் அப்படின்னா, நான் நீங்க என்ன இடத்துல கற்றதையும் என்ன இடத்துல கேட்டதையும் பார்த்ததையும் யூ பிராக்டிஸ், நீங்க அதை செய்யுங்க, அதை பின்தொடருங்கள் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல முதலாவது தன்னுடைய ஜெபத்தின் நடுவுல பவுல் இந்த இடத்துல அந்த திருச்சபை மக்களுக்கு சரியான முறையிலே சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி சிந்திக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்திலே சிந்திக்கிறார். 7-ம் வசனத்துல தன் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது சின்ஸ் ஐ ஹாவ் யூ இன் மை ஹார்ட். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த திருச்சபை மக்களை அவருடைய இருதயத்திலேயே தரித்து வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். இருதயம் என்பது உள்ளான வாழ்க்கையின், உள்ளான மனுஷனின் மையமாக இருக்கிறது. அந்த இருதயம் சிந்திக்கிறது, அந்த இருதயம் உணர்வுகளை கொண்டது, அந்த இருதயம் செயல்படுகிறதாக இருக்கிறது. இப்ப இருதயம் என்று பார்க்கும் பொழுது இருதயம் சிந்திக்கிறதாக இருக்கிறது. இதே பதத்தை தான் பவுல் 2 கொரிந்தியர் 7-ம் அதிகாரத்துல 3-ம் வசனத்துல வச்சு பார்க்கிறோம். இதே பதத்தை தான், நான் உங்களை என் இருதயத்துக்குள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். பவுல் தன்னுடைய உணர்வு பூர்வமாக இதை வெளிப்படுத்தாமல் இங்கே தன்னுடைய இருதயத்தின் அர்ப்பணிப்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதான் நம்ம பிலிப்பியர் 2:17 பார்க்கும்போது, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோட கூட சந்தோஷப்படுகிறேன். அங்கு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த சபை மக்களுக்காக தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கும் ஒரு குணத்தை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு அந்த திருச்சபை மக்கள் மீது இருக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சிந்தனை சரியான முறையிலே அந்த திருச்சபை பற்றி நல்ல முறையிலே சிந்திக்கிறதாக இருக்கிறது. இந்த மாதிரியான இருதயம் கிறிஸ்துவ ஐக்கியத்திலே மட்டும் காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த மாதிரியான அர்ப்பணிப்புள்ள இருதயம், இந்த மாதிரியான சரியான முறையிலே சிந்திக்கும் குணம் கிறிஸ்தவ ஐக்கியத்திலே மட்டும் காணப்படுகிறதாக இருக்கிறது. சரியாக சிந்திக்க வேண்டுமானால் சரியான அர்ப்பணிப்புள்ள இருதயம் அவசியமாக இருக்கிறது. இப்ப ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அந்த மனிதன் சரியான முறையிலே சிந்திக்கிறவனாக இருக்கும். அந்த மனுஷன் தன்னுடைய இருதயம் அர்ப்பணிப்போடு இருக்க, அந்த மனுஷனுடைய இருதயம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அந்த இருதயம் சரியான முறையிலே சிந்திக்கிறதாய், சரியான முறையிலே பேசுகிறதாய், சரியான முறையிலே அந்த ஐக்கியத்திற்கு உடன்பட்டு அந்த ஐக்கியத்தில் இணைந்து அந்த ஐக்கியத்தில் செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்புள்ள இருதயம், இந்த சரியான சிந்தனை நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சரியா சிந்திக்க வேண்டும் என்று அதிகமாக கேட்கிறோம், சரியான இருதயம் வேண்டும் என்று அதிகமாக கேட்கிறோம், நாம் ஜபிக்கிறோம், அதிகமாக வாசிக்கிறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. இங்க பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்து சபைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிலிப்பியர் 4 மறுபடியும் சொல்லும் போது, நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டீர்களோ, எதை கற்றுக்கொண்டீர்களோ, எதை கண்டீர்களோ அதை செய்யுங்கள், அதை பின்தொடருங்கள் என்று சொல்கிறார். சரியான சிந்தனையை நடைமுறைப்படுத்துவது சபையின் ஒற்றுமையும் நாம் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் வாழ்க்கையையும் உயர்த்துகிறதா இருக்கிறது. ஏன் ஒரு மனுஷன் சரியான முறையில சிந்திக்கணும் அப்படின்னா, முதலாவது சபையில ஒற்றுமையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்வை உயர்த்துகிறதா இருக்கிறது. பவுல் எப்படி சிந்தித்து இருக்கிறார், பவுல் இந்த திருச்சபையை பத்தி என்ன சிந்தித்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 4 பார்க்கும் பொழுது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்துடனே. அடுத்து பார்க்கும்போது 6 பார்க்கும்பொழுது, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். அவர் அங்க சந்தோஷம், அந்த சபையை பத்தி எப்பப்போதெல்லாம் நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் முதலாவது சந்தோஷமாக இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது எப்பப்போலாம் நினைக்கிறாரோ அப்பொழுதான் தேவனை சோஸ்தரிக்கிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள், அவர்கள் இந்த ஐக்கியத்திற்கு உடன்பட்டவர்கள். ஏன் இந்த திருச்சபை ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச்சா, இந்த திருச்சபை ஒரு பூர்ணமான சபை, அதனாலதான் அவர்கள் குறித்து நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷத்தோடும் களிப்போடனும் தேவனை சோஸ்தரிக்கிறாரா? இல்ல, அந்த திருச்சபையில தொடர்ச்சியா பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ச்சியாக திருச்சபையில ஒற்றுமையின்மை காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஏன்னா நம்ம 2 7 பார்க்கும் பொழுதும் கூட, கொரிந்து திருச்சபை குறித்து அவர் பேசுகிறார், உங்களை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். கொரிந்து திருச்சபை எவ்வளவு பிரச்சனைக்குள்ளான திருச்சபை என்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அந்த திருச்சபை மீதும் அவர் தன்னுடைய சிந்தனையை சரியான முறையிலேயே வைத்திருக்கிறார். பார்க்கும்போது பிரச்சனைகளால் சூழ்ந்திருந்த போதிலும் கூட பவுல் சரியான முறையிலே திருச்சபையை குறித்து சிந்திக்கிற மனிதனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய அனைவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சரியான முறையிலே சிந்திக்காமல் இருப்பது. முதலாவது சொல்லும், நேர்மறையாய் சிந்திப்பது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கையை உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஆனால் எதிர்மறையான சிந்தனை என்பது ஒற்றுமையின்மையையும் கிறிஸ்துவை பகைக்கும் உணர்வையும் சுயநலத்தையும் வளர்க்கிறதா இருக்கிறது. எதிர்மறையான சிந்தனை, நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவா நம்ம திங்க் பண்ற போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒற்றுமையின்மை, கிறிஸ்துவை பகைக்கும் உணர்வு, அடுத்து சுயநல நோக்கத்தை வளர்க்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய, இன்னைக்கு இருக்கிற எல்லாரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சரியான முறையிலே சிந்திப்பதில்லை. எதிர்மறையாக சிந்திக்கும் போது ஒற்றுமையின்மை காணப்படுகிறது. எதிர்மறையாக சிந்திக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கை வளர்ச்சியை அடையாமல் அது ஒரு தோல்விக்குள்ளாகவே போய்கொண்டிருக்கிறது. எதிர்மறையாக சிந்திக்கும் போது நாம் சுயநல நோக்கத்தை மட்டுமே கொண்டுள்ளவர்களாக இருக்கிறோம். பவுல் முதலாவது நம்மளுடைய திருச்சபைக்கும் பிலிப்பி பட்டணத்து திருச்சபைக்கும் சொல்கிற காரியம், சரியான முறையிலே சிந்திக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் சரியானதாக நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். சரியான முறையிலே பவுல் எப்படி திருச்சபையை பற்றி சிந்திக்கிறாரோ அதே போல சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும். நேர்மறையான சிந்திக்கும் பழக்கத்தை நம்மளுடைய கலாச்சாரத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறதே இல்லை. எதை நினைச்சாலும், எந்த மனுஷனை பத்தி பேசினாலும், எந்த குடும்பத்தை பத்தி பேசினாலும், எந்த தனிநபரை பற்றி பேசினாலும் எதிர்மறையாகவே சிந்திப்பது, சரியான முறையிலே சிந்திக்காமல் இருப்பது நம்மளுடைய வழக்கமாகவே இருக்கிறது. இருக்கும் பொழுது நாம் ஒற்றுமையற்று கிறிஸ்துவுக்குள்ளாக வாழாமல் நாம் நம்மளுடைய சுயநல நோக்கத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவு. அந்த உறவு ஒற்றுமையாக இருந்தால் பலப்படுகிறது. அந்த உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் பலப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படும் போது இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த சந்தோஷம் தேவனை மெய்யான முறையில் ஆராதிக்கிறதுக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நான் தனித்தனியா வந்து இந்த ஐக்கியத்தில் ஒன்றுபடாமல், அதான் கடந்த பிரசங்கத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஐக்கியமானது பிதாவினால் உருவாக்கப்பட்டது, உலக தோற்றத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஐக்கியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினால் ஐக்கியப்பட்டது. இந்த ஐக்கியமானது எல்லாரும் ஒரே கிருபையை பெற்றிருக்கிற அடிப்படையிலே உருவானது. இது எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு தனிநபரையும் கொண்டு உருவாக்கப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் குடும்பமாக ஒன்று சேர்த்து நாம் அனைவருக்கும் குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பிலிப்பியர் நம்ம பார்க்கும் பொழுது 9 முறை சகோதரரே சகோதரிகளே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்ப கிறிஸ்து பவுல் இந்த திருச்சபை மக்களை பத்தி பேசும்போது நாம் அனைவரும் ஒன்று என்று பேசுகிறார். நாம் அனைவரும் ஒரே ஐக்கியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பேசுகிறார். ஒரே குடும்பத்தில் இருக்கும் போது ஒரே குடும்பத்தில் சரியான முறையிலே சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சரியான முறையில் சிந்திக்காமல் இருக்கும் போது அந்த குடும்பத்தில் பிளவு ஏற்படுகிறதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே எதிர்மறையாக சிந்திக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதாக இருக்கிறது. எப்பொழுதுமே எதிர்மறையாகவே நினைப்பது ஒரு சபையை குறித்தோ, ஒரு போதகரை குறித்தோ, ஒரு குடும்பத்தை குறித்தோ, ஒரு சில காரியங்களை குறித்தோ, ஆராதனை முறைகளை குறித்தோ, இங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளை குறித்தோ எதிர்மறையாக சிந்திப்பது அது ஒரு பெரிய தோல்விக்கு நேராகவே கொண்டு போய் விடுகிறது. மற்றொரு விஷயம் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தான் சிந்திப்பது மட்டும்தான் சரி என்று நினைப்பது தவறு என்று சொல்றாரு. இப்ப எதிர்மறையாக நினைக்கும் போது என்ன ஒரு விஷயம், என்ன சுயநல நோக்கம் உருவாகுது என்று பாத்தீங்க அப்படின்னா, நான் சிந்திப்பது மட்டும்தான் சரி, மற்ற எல்லாம் தவறு என்ற நோக்கத்துக்கு நேராக வழிவகுக்கிறது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது சபை எப்படி ஒற்றுமையாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் வளர்கிறதாக இருக்கிறது? உங்களுடைய இருதயம் இங்கே அர்ப்பணிப்போடு காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் அர்ப்பணிப்போடு காணப்பட்டால் மட்டுமே அந்த அவங்களுடைய சிந்தனை சரியானதாக இருக்க முடியும். உங்களுடைய இருதயம் இந்த ஐக்கியத்தில் ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். இது கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட ஐக்கியம். அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியம் எந்த ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த ஐக்கியம் மனுஷனுடைய சிந்தனையில் உருவானதல்ல. இது கிறிஸ்துவினுடைய சிந்தனையில் உருவானது. இது கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டது. இது விசுவாசத்தை மையமாக கொண்டது. இது இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டது. இந்த ஐக்கியத்தினுடைய அடிப்படையும் இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த அடிப்படை காரியத்தை சரியான முறையில் சிந்தித்துக் கொண்டிருந்தோமே ஆனால் நாம் இந்த ஐக்கியத்தில் இணையும் போது, இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நாம் வளரும் போது, நம்முடைய இருதயம் இந்த அர்ப்பணிப்போடு காணப்படும். இந்த அர்ப்பணிப்பு ஏன் இல்லை அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட மனிதனையோ அல்லது தனிப்பட்ட சுயநல நோக்கத்துக்காகவோ இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து செயல்படும் போது அது பிரிவினையையும் ஒற்றுமையின்மையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தவே படுத்தாது. பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய இருதயம் பிலிப்பி பட்டணத்து சபையோடு அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயமாக காணப்பட்டது. நம்மளுடைய இருதயம் இந்த ஐக்கியத்தோடு அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயமாக இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய நேரத்துல இங்க நடக்கிற நிறைய காரியம் நம்மளுக்கு பிடிக்காது. இங்க சொல்லப்படுகிற நிறைய காரியம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, எதிர்மறையாக சிந்திப்பது. முதலாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, சரியான முறையிலே அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு சிந்திக்கிறவளாக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு எப்படி சிந்திக்க வேண்டும்? ரெண்டுக்கு வாசிக்கு கேட்ட ரெண்டு குழந்தையர் 10:7 2 Corinthians 10:7 ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால், நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நம்பினால், தான் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவன் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன். எப்படி சரியான முறையில சிந்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நம்பினால், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நம்பினால், மற்றவர்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களை போல கிறிஸ்துவுக்குள்ளாக சிந்திக்க வேண்டும். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்பி மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறோம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சிந்திக்காமல் இருப்பது. கிறிஸ்து எப்படி உங்களை குறித்து சிந்திப்பாரோ அதே போலதான் நீங்கள் மற்றவர்களை சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடைய நிலைப்பாட்டை யோசித்து பாருங்க. அவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகம் அவருக்கு விரோதமானது, இந்த உலகம் எப்பொழுதுமே அவரை ஏற்றுக்கொள்ளாது, இந்த உலகம் எப்பொழுதுமே அவருக்கு எதிராக தான் நிற்க போகிறது, இந்த உலகம் எப்பொழுதுமே அவரை கேலி செய்ய போகிறது. ஆனால் கிறிஸ்துவோ இந்த உலகத்துக்கு வந்து சரியானவைகளை சிந்தித்து கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தன்னுடைய இருதயத்தில் அர்ப்பணிப்போடு இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றினார். அவர் ஒரு விஷயம் தவறான ஒரு இடத்துல தவறாக சிந்தித்து இருந்தாரால் இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்காது. பவுல் தெளிவாக சொல்கிறார் எப்படி சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் சிந்தித்திருக்கிறாரோ, கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் அந்த அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, அதே போல கிறிஸ்துவை விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நாம் ஒருவரை ஒருவர் அதே எண்ணத்தோடும் அதே மன்னிப்போடும் அதே அன்போடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான முறையிலே சிந்திப்பது. கிறிஸ்து எப்படி சிந்திக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் சிந்திக்கிறவர்களாயிருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர்கள் மட்டுமே கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியாது, கண்டிப்பாக தேவனை சரியான முறையிலே ஆராதிக்க முடியாது. அங்க இன்னொரு வசனம், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அங்க 7 உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைப்பது தகுதியா இருக்கிறது. அங்க பவுல் ஒரு சில பேரை மட்டும் குறித்து அப்படி சொல்லல. அங்க பவுல் என்ன சொல்றாரு, அந்த சபை மக்கள் அனைவரையும் குறித்து பேசுகிறார். அங்க பவுல் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆகிய அந்த பரிசுத்தவான்கள் அனைவர் மேலும் அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயத்தை குறித்து பேசுகிறார். அர்ப்பணிப்போடு அவர்களை நான் பார்க்கிறேன், அந்த அர்ப்பணிப்போடு நான் சிந்திக்கிறேன். கிறிஸ்து எப்படி இந்த சபை விசுவாசிகளை சிந்திக்கிறாரோ அதே போல நான் சிந்திக்கிறேன். பவுல் அதை பின்பற்றி இருந்தபடினாலதான் பிலிப்பியர் 4:9 சொல்றார், நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நான் உங்கள்ட்ட என்ன வெளிப்படுத்தினேனோ, நீங்க என்ன இடத்துல என்ன பார்த்தீங்களோ என்ன கேட்டீங்களோ அதை நடைமுறைப்படுத்துங்க என்று சொல்றார். ஏன்? பவுல் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை போல் சிந்தித்தார், கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். இந்த திருச்சபையில பிரச்சனை இருக்கு. 4:2 ஒரு ரெண்டு பேரை குறிச்சு பேசுறார். அவங்கள சரியான முறையில புத்தி சொல்லுங்கன்னு சொல்றார். அவர்களையும் அங்க இணைத்துதான் பேசுற. இந்த 7 பார்க்கும் போது அவர்களையும் அங்க இணைத்துதான் பேசுறாரு. 1 ஏழாம் வசனம் வரைக்கும் 4 அனைவரையும் அனைவரையும் சொல்றாரு. அப்ப முதல் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் அந்த ஒற்றுமையின்மையை தொடர்ச்சியாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இங்க சபையில ஒற்றுமை இல்ல, நான் உங்களை அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். சபையில ஒற்றுமை இல்ல, நான் உங்களை அனைவரை பற்றியும் சரியான முறையில சிந்திக்கிறேன். சபையில ஒற்றுமை இல்ல, நீங்கள் அனைவரும் இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் என்று நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அங்க பவுல் தொடர்ச்சியாக அந்த அர்ப்பணிப்புள்ள இருதயத்தையும் கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவனுடைய சிந்தனையை உடையவராய் அங்க வாழ்கிறார். தன்னுடைய குணாதிசயத்தை அங்க வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, முதலாவது கிறிஸ்துவை போல் சிந்திக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். திருச்சபைக்குள்ள இந்த சிந்தனை உலகத்துல காணப்படாது. இந்த மாதிரியான சிந்திக்கிற ஒரு குணாதிசயம் உலகத்துல என்னைக்குமே காணப்படாது. அது கிறிஸ்தவ ஐக்கியத்தில் மட்டுமே காணப்படுகிறா இருக்கு. அது மட்டும்தான் இந்த ஐக்கியத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தில் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த குணாதிசயத்தை மனிதர்கள் எடுத்துலும் எதிர்பார்க்க முடியும். அதுதான் இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த ஏன்னா அந்த கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அந்த இருதயத்தை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள், பவுல் இதை நடைமுறைப்படுத்தினார், ஆதி திருச்சபை இதை நடைமுறைப்படுத்தியது. இன்றைக்கு நாமும் சரியான சிந்தனை உடையவர்களாய் கிறிஸ்துவை போல் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற மனிதனுடைய முதல் குணாதிசயம் என்னன்னு பார்க்கும்போது, அவன் கிறிஸ்துவை போல் சிந்திக்கிறவனாய், எல்லாரையும் கிறிஸ்துவை போல் அங்கீகரிக்கிறவனாக, கிறிஸ்துவை போல் அனைவரையும் அரவணைக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது, ஏன் இப்படி சரியாக நினைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் கிருபையில் பங்குள்ளவர்களானதால். 7 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் கிருபையில் பங்குள்ளவர்களானர். இப்ப கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருக்கும் மனிதன் தன்னை எந்த சூழலிலும் சுவிசேஷ பணியில் இணைத்துக் கொள்ளுவான். 7 வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலும், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி. முதல் முதலாக இங்கேதான் பவுல் நான் சிறைப்பட்டிருக்கிறேன், நான் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ 1 அதிகாரம் 7 வசனம், 13 வசனம், 14 வசனம், 16 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய சிறை இருப்பை குறித்து பேசுறார், என் கட்டுகளிலும் அப்படின்னு சொல்லி பேசுறார். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் சுதந்திரமாக பயணிக்கும் குணாதிசயத்தோடு அவரை நிறைய டிராவல் பண்றார். அவர் நிறைய பேசுகிற ஒரு மனிதன், அவர் சுதந்திரமாக எல்லா இடத்திலும் பேசுகிற ஒரு மனிதன். இப்பொழுது அவருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய தோல்லாம் சராயப்பட்டு தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. அவர் ஈஸியா எல்லா இடத்துக்கும் போற ஆளை பிடிச்சு ஒரு சின்ன அறையிலே அவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா முடக்கி வச்சிட்டாங்க. இப்ப அவருடைய அவர் ஒரு மிக மதிக்கப்படத்தக்க ஒரு ரபியாக இருக்கிறார். இப்பொழுது அவருடைய அந்த மரியாதை குறைந்து ஒரு கைதியாக இருக்கிறார். அவருடைய எல்லா விதமான நிகழ்வுகளும் குறைந்து போனது. அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் காணப்படுகிறது. அவருடைய தோள்கள் தேய்ந்து போகிறது. அவருக்கு பேச முடியல. அவரால் சரியான முறையில என்ன செய்ய முடியலன்னா அவருடைய எல்லைகளை தொட முடியல. அவர் கட்டப்பட்டவராய் தன்னுடைய சரீர பிரகாரத்திலும் ஒரு பலனற்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையில அவர் ஏன் சந்தோஷமா இருக்கிறார்? இப்படிப்பட்ட சூழல்ல அவர் ஏன் பிலிப்பியப்பட்ட மக்களை குறித்து நினைக்கும் போது சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த மக்கள் எந்த சூழலிலும் தங்களை சுவிசேஷ பணியில் இணைத்துக் கொண்டவர்கள் என்று பார்க்கிறோம். அங்க பார்க்கும் முக்கியமான வசனம், அவர்கள் பங்குள்ளவர்கள் என்று. அப்ப பங்குள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பங்கு ஒரே அந்தஸ்தில் உடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பது இயல்பு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, பவுலின் திறமையை பார்த்தோ, பவுலின் வசதிகளை பார்த்தோ, இங்கே அந்த பிலிப்பு சபை மக்கள் அந்த பங்குக்குள்ளாக வரவில்லை. இங்க பவுல் சொல்கிற பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பவுலும் அந்த பிலிப்பு பட்டணத்து மக்களும் கடவுளின் ஒரே கிருபையில் இணைந்தவர்கள். இங்க அவருடைய பவுலுடைய அந்தஸ்தை பார்த்தவர்கள் பங்கை கொடுக்கவில்லை. பவுலின் அந்தஸ்தையும் பவுலினுடைய தாளங்களை பார்த்தும் அந்த பிலிப்பு மக்கள் அவரிடத்தில் சேரவில்லை. எந்த இடத்துல அவர்கள் இணைந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, கடவுளினுடைய கிருபை பவுலையும் திருச்சபை மக்களையும் ஒன்றிணைத்ததாக இருக்கிறது. கடவுளினுடைய கிருபை அந்த ஐக்கியத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கடவுளினுடைய கிருபை அந்த பங்கின் அடிப்படையும் நோக்கமுமாய் இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருபையில் பங்குள்ளவர்கள். அந்த கிருபையின் பங்குள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பவுல் ஒரு விஷயத்தை சொல்றார். பவுலும் அந்த திருச்சபை மக்களும் தகுதியற்ற ஒரு நிலையிலிருந்து கடவுளால் உதவி பெற்றவர்கள். அந்த திருச்சபை மக்களும் தானும் கடவுளுடைய அந்த நிலையிலிருந்து, கடவுள் தகுதியற்ற ஒரு நிலையிலிருந்து கடவுளிடத்தில் அந்த ஒரு பரிசை பெற்ற மக்கள், அந்த ரட்சிப்பை பெற்ற மக்கள் என்று சொல்றார். அப்போ அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை சரியான முறையிலே உணர்ந்து கொள்ளும் போது, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், அந்த இடத்தில் அந்த மனிதன் அந்த சுவிசேஷ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறவனாக இருக்கிறான். அதனாலதான் சொல்றார், இவர்கள் உபத்திரவத்திலும் பொருளாதார உதவியிலும் எனக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். 4 அதிகாரம் 14 முதல் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, இங்க என்ன பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, 4 அதிகாரம் 14 முதல் 18 வசனம், பொருளாதார உதவிகளை கொடுத்தார்கள் பவுலுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்காக. அடுத்து 1 அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தை பார்க்கும் பொழுது, பவுல் எதற்காக சிறைப்பட்டிருக்கிறாரோ அதே பிரச்சனை பிலிப்பு பட்டணத்திலும் இருக்கிறது. பவுல் ரோமர்களுடைய சிறையில் இருக்கிறார். பிலிப்பட்டினம் ரோமர்களுடைய குடியிருப்பாக இருக்கிறது. ரோமர்களுடைய ஆளுகை கீழாக ராயன் ஒருவனுக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செய்ய வேண்டும், ராயன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல பிலிப்பட்டினத்து மக்களுக்கும் பவுலுக்கும் ஒரே பிரச்சனை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ராயன் இடத்திலிருந்து உபத்திரவம். சுவிசேஷத்தை பிரசங்கித்ததனால் பவுல் சிறையில் இருக்கிறார். இந்த இரண்டு உபத்திரவமும், இந்த ரெண்டு பேருக்கு நடந்த உபத்திரவமும் இவர்களுக்கு பங்காய் இருக்கிறது. இவர்கள் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போகாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் பவுலுக்கு உதவி செய்கிற ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஐக்கியம் ஒரே கடவுள் இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டபடியால், ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கிறபடியால், ஒரே அடிப்படையை கொண்டிருந்தபடியால் அவர்கள் எப்பொழுதும் எந்த சூழலிலும் இந்த சுவிசேஷ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையை சரியான முறையிலே புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சுவிசேஷ பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். நான் தகுதியற்ற ஒரு மனிதன், தகுதியற்ற எனக்கு, பாவத்தில் செத்து போய் கிடந்த எனக்கு, தண்டனைக்கு பாத்திரவனா இருந்த எனக்கு கடவுள் தன்னுடைய கிருபையினாலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வின் அடிப்படையிலே நான் இந்த சுவிசேஷ பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த சூழலாக இருந்தாலும், என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் இந்த பணியிலிருந்து விலகாமல் இருக்க முடியும். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா வாழ்கிற ஒரு மனிதன் சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்கிற ஒரு மனிதன், சுவிசேஷத்தின் அடிப்படையும் நோக்கத்தையும் சரியான முறையிலே புரிந்து கொள்கிற ஒரு மனிதன், சுவிசேஷத்தின் கார்னரை சரியான முறையிலே புரிந்து கொள்கிற மனிதன். அதனாலதான் இரண்டாம் வசனத்துல சொல்கிறார், நம்மளுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், அந்த ஒரே கடவுளே இந்த கிருபையை அளிக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு நிலைப்பாடு. இந்த கிருபையின் அந்த காரணர் கத்தா, அந்த கிருபையை கொடுக்கும் தேவன் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வது மறுபடியும் அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபையை பெற்ற நாம் அதே ஐக்கியத்திலும் அதே விசுவாசத்திலும் அதே கிருபையை பெற்றிருக்கிற அநேக மக்களோடு ஐக்கியப்படும் போது அந்த ஐக்கியத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டோம், அந்த ஐக்கியத்திலிருந்து ஒரு நாளும் பிரிந்து செல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தவர் கடவுள். இந்த ஐக்கியத்திற்கு காரணராகவும், இந்த ஐக்கியத்தை ஆரம்பித்ததற்கும், இந்த ஐக்கியத்தின் நோக்கத்தையும், இந்த ஐக்கியத்தின் அடிப்படையாக இருக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். அவர் தன்னுடைய கிருபையினாலே நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக, இதுக்குதான் அவர்கள் பங்குள்ளவராக. இதனால இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தபடியால் அவர்கள் பவுல் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும், அவர்கள் உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க போதிலும் கூட சிறைச்சாலில் இருக்கிற பவுலுக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். எப்பாப்பிரா தீத்துவும் இடத்துல தங்களுடைய பொருளாதார உதவியை கொடுத்து அனுப்பினார்கள். நாம இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும், இரண்டாம் அதிகாரத்துல எப்பாப்பிரா தீத்து அந்த பொருளாதார உதவியை கொண்டு வந்து பவுல் இடத்துல சேர்க்கும் பொழுது நான்காம் அதிகாரத்துல சொல்றார், எப்பாப்பிரா தீத்துவும் இடத்துல நீங்க கொடுத்து அனுப்பியதெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதே எல்லாம் எனக்கு பூர்ணமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய நிலைப்பாடு எவ்வளவு மோசமான உபத்திரவத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அடிப்படையை சரியான முறையிலே புரிந்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் அதே ஐக்கியத்தில் உள்ள ஒரு மனிதன் உபத்திரவப்படும் போது அந்த உபத்திரவத்தில் தன்னை பங்குள்ளவர்களாக ஆக்கினார்கள். இன்னைக்கு இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நிறைய நேரத்துல பார்க்கும்போது நம்ம இந்த ஐக்கியத்துல ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லியும், இந்த ஐக்கியத்தை பத்தியும் இந்த சபையை குறித்து பேசும்போதும், அது உங்க சர்ச், அது உங்க சபை அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்க்கறது சுலபமாக இருக்கு. இந்த ஐக்கியம் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஐக்கியம் அல்ல. மறுபடியும் சொல்ற ஒரு காரியம், இது திரும்ப திரும்ப நம்மளுடைய ஆள் மனசுல உட்கார வேண்டிய ஒரு விஷயம். இந்த திருச்சபை எந்தவித தனிப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இது உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட திருச்சபை. நீங்களும் நானும் உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவருடைய கிருபையினாலே இந்த திருச்சபைக்குள்ளாக நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவரே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். அவர் நம்மை ஒரு குடும்ப உறவாக மாற்றியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த குடும்ப உறவில் ஐக்கியப்பட்டவர்களாக நித்திய நித்திய காலமாக வாழும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் அந்த ஒரே இயேசு கிறிஸ்துவை பற்றியிருக்கிறோம். அவர் நம்மை ஒன்றாக ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். இந்த அடிப்படை சிந்தனை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மட்டுமே நாம் இந்த திருச்சபையின் சுவிசேஷ பணியில் உற்சாகமாக நம்மளுடைய நாம் இணைந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு ஆர்கனைசேஷன் போலயோ, இது ஒரு சாதாரண ஒரு அமைப்பாக தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இது நம்முடைய ஐக்கியம், இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியம். கிருபையாய் நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருக்கும் மையமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் நான் உணர்ந்து கொள்ளும் போது, நான் அப்பொழுது என்னுடைய இரட்சிப்பை உணர்ந்து கொள்ளும் போது, நான் அதே கிருபையைக்குள்ளாக நான் பங்குள்ளவர்களாக காணப்படுகிறவனாக இருக்கிறேன். இந்த அடிப்படை உணர்வு இல்லாத போது இங்க வந்து நம்ம ஒட்டவே முடியாது. இங்க வந்து நம்ம சரியான முறையில் ஐக்கியப்படவே முடியாது. இங்க வந்து சரியான முறையிலே நான் சந்தோஷமா கடவுளை ஆராதிக்கவே முடியாது. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது. நீங்க இந்த திருச்சபைக்கு வருவது கடவுளுடைய கிருபை. நீங்க திருச்சபையில் ஐக்கியப்பட்டிருப்பது கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. அதை சரியான முறையில் நாம் உணர்ந்து கொண்டால் மட்டுமே இந்த சுவிசேஷ பணியில் நாம் இணைந்து காணப்படும். அப்பேற்பட்ட குணாதிசயத்தையும் அப்பேற்பட்ட சிந்தனை உள்ள ஒரு மனிதன் மட்டுமே இந்த ஐக்கியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும். கடைசியாக 8 பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. 3வதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்கிறவன் இந்த ஐக்கியத்தின் மீது நெருக்கமான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். 3வதாக பார்க்கிற விஷயம், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன் இந்த ஐக்கியத்தின் மீது நெருக்கமான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்கு, உங்கள் மீது நான் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த நெருக்கமான அன்புக்கு தேவனே சாட்சி என்று சொல்கிறார். ஏனென்றால் இருதயத்தை அரைந்து பார்க்கிறவர் தேவன். மனுஷன் எப்பொழுதுமே இருதயத்தை பார்க்க முடியாது. என்னுடைய இருதயத்துல நான் உங்களை உங்கள் மீது எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு மனுஷனை நான் யாரும் சாட்சி சொல்ல, என்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒருவரே சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்கிறார் பவுல். நான் உண்மையா உங்க இந்த திருச்சபைய, உண்மையா இந்த பிளிப்பட்ட சபையை நான் நேசிக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறேன். தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் பவுல். தன்னுடைய அன்பின் உணர்வை கிறிஸ்துவின் அன்போடு இணைத்து காண்பிக்கிறார். பவுலுக்கு எப்பொழுதுமே உறவு என்பது மனுஷிகமான உறவு அல்ல. பவுல் அதனாலதான் சொல்றார் அங்க 3வது வசனத்திலே பார்க்கும் போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. இந்த தொடர்ச்சியாக பார்க்கும் பார்க்கிற வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் அவர் உறவுகளை குறித்து பேசும்போது எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை இணைத்து காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை இணைத்தே பேசுகிறார். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அன்பானது கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டது. பவுல் தன் எல்லா உறவையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வட்டத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். பவுலின் உறவுகள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதினால். ஏன் இந்த அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, நாம் அனைவரையும் ஒன்றிணைத்தவர் கிறிஸ்து. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்டபடியால், கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒன்று சேர்த்தபடியால், நம் மனுஷிக சக விசுவாசிகளிடத்தில் வெளிப்படுத்துகிற அந்த அன்பும் கிறிஸ்துவின் அன்போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு போல காணப்பட வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றார், அதுக்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். கடவுள் கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரோ, அதே போல நான் இந்த திருச்சபையை நேசிக்கிற ஒரு மனிதராக இருக்கிறேன். பார்க்கும்போது பவுல் சொல்றார், நான் இருந்த திருச்சபையில விசுவாசிகளாக இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறேன். மறுபடியும் 8வது வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பில் உங்கள் எல்லாரும் மேலும் அந்த அன்பு மறுபடியும் அனைவர் மேலும். அங்க மறுபடியும் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த திருச்சபை விசுவாசிகள் அனைவரையும் நேசிக்கிறார். பவுல் பிலிப்பிப்பட்டினத்து சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நேசிக்கிறார். யாரையும் தனிப்பட்டு பிரிச்சு பிரிச்சு பார்க்கல. ஏன்னா மனுஷிக அன்பு தொடர்ந்து கொடுக்க முடியாது. மனுஷிகமாக அன்பு தொடர்ச்சியாக இருக்காது. அந்த அன்பு என்ன செய்யறனா, அனைவரையும் ஒன்று இணைக்காது. தெய்வீக அன்பு மட்டும்தான், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அன்பு மட்டுமே அனைவரையும் ஒன்றிணைக்கிறதாக இருக்கிறது. இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அந்த மனுஷன் மெய்யான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இப்ப இந்த 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட் ஒரே பாயிண்டா தான் இருக்கும். முதலாவது சரியான முறையில சிந்திக்கணும், இருதயம் சரியான முறையில இருக்கணும், அடுத்து அந்த ஐக்கியத்தை அடிப்படையாக சரியான முறையில புரிந்து கொள்ளணும். இந்த ரெண்டையும் எது கட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த சிந்தனையும் இருதயத்தையும் அரவணைக்கிறதாக இருக்கு. அந்த சிந்தனையும் இருதயத்தையும் இந்த அன்பு மேற்கொள்ளும் போது, அந்த அன்பு வெளிப்படும் போது, அது அனைவரையும் ஒன்றிணைக்கிறதாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பு சந்தோஷமாயிருக்க வழிவகுக்கிறது. இந்த அன்பு என்ன செய்து பார்க்கணும், தேவனை மெய்யான முறையிலே ஆராதிக்க வழிவகுக்கிறதாக இருக்கிறது. பவுல் இந்த இடத்துல சொல்கிற இரண்டு முக்கியமான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மனிதன், கிறிஸ்து எப்படி மனிதன் இடத்தில் அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல விசுவாசிகளும் சக விசுவாசிகள் இடத்தில் இந்த ஐக்கியத்தில் அன்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு காலை வாசி கேட்ட யோவான் 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடவுள் சொல்கிற ஒரு புதிதான கட்டளை என்னன்னா, ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த அன்பு ஒற்றுமையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த அன்பு இந்த ஒற்றுமையை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த அன்பு ஐக்கியத்தை வளர்க்கிறதாக இருக்கிறது. இந்த அன்பு சரியான முறையிலே சிந்திக்க உதவுகிறதாக இருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய இருதயத்தை அனைத்தையும் அரவணைக்கிறதாக இருக்கிறது. மறுபடியும் 5வது முறையாக அனைவரையும் என்று சொல்லியிருக்கிறார். அனைவரையும் என்று சொல்லும் போது அந்த ஒற்றுமையின்மையை தகர்க்கிறார். அந்த ஒற்றுமையை கொண்டு வர அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். இன்னைக்கு இங்க பிரச்சனை, எனக்கு இந்த சபையில பிரச்சனை, இந்த சபையில இருக்கு நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு நான் மட்டும் ஆராய்ச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது இங்க இல்ல. அது விசுவாசியினுடைய ஒரு அடையாளம் இல்ல. அங்க பிரச்சனை இருந்தாலும், இந்த பிலிப்பு பட்டணத்துல பிரச்சனை இருந்தாலும், அந்த பவுல் என்ன செய்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அன்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அன்பை தொடர்ச்சியாக, தன்னுடைய அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அங்க அந்த ஐக்கியத்தை விட்டு விடாமல், இந்த ஐக்கியத்துக்குள்ள கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் நேசித்தாரோ அதே போல அந்த அன்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும், சபையில தேவனைய ஒற்றுமையாக இருந்து ஆராதிக்க முடியாத சூழலை நான் என்ன செய்யணும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி உங்களை நேசித்தாரோ, நான் பலவீனனா இருக்கும் பொழுது, நான் சத்ருவா இருக்கும் போது, நான் பகைங்கனா இருக்கும் போது கிறிஸ்து என்னை நேசித்தார். அந்த அன்பை உணர்ந்திருந்தீர்கள் ஆனால் நாம் சக விசுவாசிகளிடத்தில் அதே அன்பை வெளிப்படுத்தும். இல்ல கொஞ்சம் இல்ல பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் காலதாமசம் படுத்திட்டு நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துவோம், மிச்ச எல்லா சூழலும் சரிப்பட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம், அதெல்லாம் இங்க பேசல. பிரச்சனைக்குரிய நபர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குள் இல்லாத நபராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ஐக்கியத்துல இந்த ஒற்றுமை வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து எப்படி உங்கள் மீது அன்புள்ளவராக இருந்தாரோ அதே அன்பை நாம் மற்றவர்களிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த நம்மள இடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தல அப்படின்னா, நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. கிறிஸ்து நாம் பயங்கரா இருக்கும் போது, சத்ருவா இருக்கும் போது, பலவீனனா இருக்கும் போது, தகுதியற்ற உள்ள நிலையில் இருக்கும் போது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம யாரும் அவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்த போது கிடையாது, ஆனா அதை பின்தொடர்புள்ளா இருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதனால பவுல் அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொரிந்து திருச்சபைக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிலிப்பட்டின சபையை விடுங்க, கொரிந்து திருச்சபையில எவ்வளவு பிரச்சனை. தொடர்ச்சியா அவருடைய அப்போ அவருடைய அப்போஸ்தல தன்மையை கேள்வி கேட்டார்கள். தொடர்ச்சியா நீங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியாது என்று சொன்னாங்க. ரெண்டு குழந்தைகளை பார்க்கும்போது குறிப்பிட்ட சிலர் தொடர்ச்சியாக அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வரார்கள். அந்த ரெண்டு குழந்தைகளை குறிப்பிட்டு பிரச்சனை கொடுக்கிற அந்த நபர்களிடத்தில் பேசும்போது தான் சொல்றார், உங்களை நான் என்ன இருதயத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். இல்ல அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த சால்விங் ப்ராசஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பிலிப்பியர் அறிமுகத்தில் நம்ம பார்த்தோம், பிரச்சனைக்குள்ளாக வாழும்போது, ஒற்றுமையற்று வாழும்போது திருச்சபை விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்போம். அதுக்கு பதில் சொல்றாரு பவுல், பிரச்சனைக்குள்ளாக ஒற்றுமையற்று காணப்படும் பொழுது திருச்சபை விசுவாசிகள் ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். கிறிஸ்து எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சரியான முறையிலே சிந்திக்க வேண்டும். தன்னுடைய இருதயம் இந்த ஐக்கியத்திற்கு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். இந்த திருச்சபையில உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? இந்த திருச்சபையில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? சும்மா நாட்டுக்கும் வந்துட்டு போறதோட சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த ஊழியத்தின் பணியில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் வளர்ச்சியில, இந்த திருச்சபையோடு இணைந்து நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதே நேரத்துல குடும்பமா சேர்ந்து சபையை பத்தி தவறான முறையில சிந்திச்சு விட்டு அது தவறு. குடும்பமாக சேர்ந்து திருச்சபையின் மீது கிறிஸ்து எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யார் மேல பிரச்சனை இருக்கோ அவர்களிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்தும். இந்த அன்பு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அன்பு, கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் கொடுத்த அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது உறவு பலப்படும். உறவு பலப்படும் போது சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமாக இருக்கும் போது தேவனை மெய்யான முறையில ஆராதிக்க முடியும். நீங்க நிறைய பேருக்கு அந்த மெய்யான சந்தோஷம் இல்லாம காணப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ளல. கிறிஸ்துவனுடைய அன்பை இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு மனுஷனா இருக்கிறான். அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன அப்படின்னா, உனக்காக அவர் சிலுவையில மரித்தார். நீ அவருக்கு சத்ருவா இருக்கும் பொழுது, அவருக்கு பையனா இருக்கும் போது, அவருக்கு எதிராக நீர் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் போது, அவருக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, அவர் உனக்காக நீ பட வேண்டிய அந்த தண்டனையை அவர் பெற்றார். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த அன்பை விசுவாசிகள் சக மனிதர்களிடத்திலும் சக விசுவாசிகளிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது உறவு பலப்படும். ஏன்னா கிறிஸ்தவம் என்பது, இந்த ஐக்கியம் என்பது மதம் அல்ல, இது உறவு. உறவு பலப்பட வேண்டும் என்றால் அன்பு அவசியமாக இருக்கிறது. அந்த அன்பு இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்கள் இடத்துல கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்ற அந்த அன்பை இந்த ஐக்கியத்தில் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.